அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 12 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில். இலங்கையின் வடமாகாண தேர்தல்கள் நடைபெற இருக்கும் நிலையில் வட பிராந்தியத்தில் சுமார் 85,000 பேருக்கு அதிகமான வாக்காளர்களுக்கு வாக்களிக்க தேவையான அடையாள ஆவணங்கள் இல்லை என்று கஃபே அமைப்பு கூறியிருப்பது குறித்த ஒரு செவ்வி.
There are 85,000 plus people who are eligible voters who have registered for the voting for the upcoming provincial elections do not proceed with valid identification documents.
வன்னி பிரதேசத்தில் ராணுவ படையணி முகாம்களை நிரந்தர முகாம்களுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் ஜெகத் ஜெயசூர்யா தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள். இந்தியாவில் காவல்துறையின் காவலில் இருக்கும் ஒருவர் தேர்தலில் போட்டியிடவே முடியாது என்று உச்சநீதிமன்றம் அளித்திருக்கும் சர்ச்சைக்குரிய தீர்ப்பு குறித்த ஒரு அலசல்.
உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறது. ஒன்று வந்து தடுப்பு காவலில் இருப்பவர்கள் அல்லது நீதிமன்ற காவலில் விசாரணைக்கு முன்னாடி கைதியா இருப்பவர்கள், அதே சமயத்தில் தண்டனை பெற்றவர்கள் 3 பேரையும் ஒரே
ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் சங்கீதா ராஜன்.
தாலிபான்களால் சென்ற வருடம் தலையில் சுடப்பட்டிருந்த பாகிஸ்தான் பள்ளி மாணவி மலாலா யூசுப் ஜயி விசேடமாக கூட்டப்பட்டிருந்த ஐநா மன்றத்தின் கூட்டம் ஒன்றில் சிறப்புரையாற்றி தனது 16th பிறந்த நாளை கொண்டாடியிருக்கின்றார். படிப்பதற்கான உரிமை உலகின் அனைத்து குழந்தைக்கும் இருக்கிறது என்று உணர்வு பொங்க வாதிட்டு உரையாற்றிய மலாலா சுயநலத்துக்காக பிள்ளைகளுக்கு கல்வி மறுப்பவர்களை கண்டித்திருக்கின்றார்.
The extremists were and they are afraid of books and pens. The power of education.
பாகிஸ்தானில் பெண் குழந்தைகளின் கல்விக்காக குரல் கொடுத்து வந்ததற்காக இந்த சிறுமி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. தன்னை தாக்கியவர்களை மன்னித்து விட்டதாக மலாலா கூறியிருக்கின்றார்.
சிரியாவில் ஜிஹாதி போராளிகள் கிளர்ச்சி குழுவான ஃப்ரீ சிரியன் ஆர்மி என்ற படையின் மூத்த பிரமுகர்களில் ஒருவரை கொன்ற பிறகு ஜிஹாதி போராளிகள் தங்களின் முன்னணி தலைவர்கள் எல்லோரையும் கொல்ல அச்சுறுத்துவதாக அந்த அமைப்பு கூறுகிறது. அதி உயர் இராணுவ கவுன்சிலில் இடம்பெற்றிருந்த தலைவரான கமால் ஹமாமி கொல்லப்பட்டது போர் பிரகடனத்துக்கு ஒப்பானது என்று அந்த அமைப்பை சேர்ந்த ஒருவர் ஒரு செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். அல் கைதாவுடன் தொடர்புடைய இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் இராக் அண்ட் த லெவாண்ட் என்ற போட்டி கிளர்ச்சி குழுவால் ஹமாமி கொல்லப்பட்டார் என்று ஃப்ரீ சிரியன் ஆர்மி கூறுகிறது. இந்த கொலை பரவலாக சிரியாவில் நடந்து வரும் உள்நாட்டு யுத்தத்துக்கு உள்ளேயே மற்றொரு உள் யுத்தம் தொடங்கும் வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறது என்று அங்கிருக்கும் பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகிறார்.
அமெரிக்காவிடம் பிடிபடாமல் தப்பியோடி வரும் அந்நாட்டின் முன்னாள் உளவுத்துறை ஆய்வாளர் எட்வர்ட் ஸ்னோடன் தான் தென்னமெரிக்கா செல்லும் வரை ரஷ்யாவில் அரசியல் தஞ்சம் கோர விரும்புவதாக மனித உரிமை அமைப்புகளின் பிரதிநிதிகளிடம் தெரிவித்திருக்கின்றார். 3 வாரங்களுக்கு முன்னர் ஹாங்காங்கிலிருந்து மாஸ்கோ வந்திறங்கிய ஸ்னோடன் அவ்வூர் விமான நிலையத்தில் சர்வதேச பயணிகள் கடவை மையத்திலேயே இருந்து வருகின்றார். அமெரிக்க உளவுத்துறை மக்களை கண்காணிக்கிறது என்ற தகவலை கசியவிட்டதிலிருந்து அமெரிக்கா இவரை தேடி வருகின்றது.
கம்போடியாவில் இருந்து நாடு கடந்த நிலையில் இருக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவர் வெளிநாட்டிலிருந்து திரும்புவதற்கான ஏதுவாக அவருக்கு நாட்டின் மன்னர் மன்னிப்பை வழங்கியுள்ளார். சாம் ரெய்ன்ஸி மீண்டும் நாடு திரும்ப அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்து வந்ததன் பின்னணியிலேயே அவருக்கான மன்னிப்பை நாட்டின் மன்னர் வழங்கினார். வியட்நாம் உடனான கம்போடியா எல்லை பகுதி குறித்து பிழையான வரைபடத்தை அவர் தயாரித்தார் என்கிற குற்றச்சாட்டில் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் இல்லாமலேயே விசாரணை நடத்தப்பட்டு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கம்போடியாவில் நடக்கவுள்ள பொது தேர்தலில் ரெய்ன்ஸி அவர்கள் பங்கேற்க வழி செய்யும் முகமாக அவர் நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா கம்போடியா அரசை கேட்டுக்கொண்டது.
இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் சிறைச்சாலையொன்றிலிருந்து தப்பிச் சென்ற கைதிகளில் 100 அதிகமானவர்களை நூற்றுக்கணக்கான போலீசாரும் சிப்பாய்களுமாக சேர்ந்து தேடி வருகின்றனர். தப்பியோடியவர்களில் 64 பேர் பிடிபட்டு விட்டார்கள் என்றும் 176 பேர் இன்னும் பிடிபடாமல் இருக்கிறார்கள் என்றும் பாதுகாப்புத்துறையின் மூத்த அமைச்சர் ஒருவர் ஜகார்த்தாவில் கூறியிருக்கின்றார். தேடப்படுவோரில் 5 பேர் பயங்கரவாத செயல்களுக்காக தண்டிக்கப்பட்டவர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தஞ்சுங் குஸ்தா என்ற இந்த சிறைச்சாலையில் வியாழனன்று ஏற்பட்ட கலவரத்தை அடுத்து கைதிகள் தப்பியிருந்தனர்.
சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையம்தான் பயண தாமதம் என்று வந்தால் உலகிலேயே மோசமானது என்று புதிய அறிக்கை ஒன்று கூறுகிறது. சீன வான்பரப்பின் மீது அதன் இராணுவம் வைத்திருக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாகவே நெரிசல் ஏற்படுகிறது என்று தொழில்சார் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள்.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெற இருக்கும் வட பிராந்தியத்தில் சுமார் 85,000 அதிகமான வாக்காளர்களுக்கு வாக்களிக்க தேவையான அடையாள ஆவணங்கள் இல்லை என்று கஃபே என்கிற நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தல்களுக்கான சுயாதீன அமைப்பு கூறியிருக்கிறது. அந்த அமைப்பின் இயக்குநர் கீர்த்தி தென்னக்கோனிடம் இதுகுறித்து பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
தேசிய அடையாள அட்டை, வாகன ஓட்டுநர் அனுமதி அட்டை, பாஸ்போர்ட் அதாவது வெளிநாட்டு கடவுச்சீட்டு அல்லது தேர்தல் திணைக்களம் முன்னே தேர்தல்களில் வழங்கியிருந்த தற்காலிக அடையாள ஆவணங்கள், இப்படி ஏதாவது ஒன்று இலங்கை தேர்தல் சட்ட விதிகளின் படி வாக்காளர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி எதுவுமே இல்லாத 85,000 அதிகமான வாக்காளர்கள் வடக்கே அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கஃபே அமைப்பின் நிர்வாக இயக்குநர் கீர்த்தி தென்னக்கோன் தெரிவிக்கிறார்.
There are 85,000 plus people who are eligible voters who have registered for the voting for the upcoming provincial elections do not proceed with valid identification document.
பெரும்பாலும் மீள குடியேற்றப்பட்ட இந்த மக்களை கிராமம் கிராமமாக தேடிச் சென்று அடையாள அட்டைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 5 வாரங்களில் சுமார் 45,000 பேருக்கு இந்த ஆவணங்களை பெற்றுக் கொடுக்க அரசாங்கத்தின் ஆட்பதிவு திணைக்களத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறும் கஃபே இயக்குநரிடம் மிகுதி 40,000 பேருக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டேன்.
The main focus is with the Jaffna, the administrative district, and Kilinochi, because the biggest number of people who do not have the identification documents are living down there in Jaffna district.
அடையாள ஆவணங்கள் இல்லாத பெரும்பாலானவர்கள் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டங்களிலேயே இருப்பதாகவும், முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக தமது பணிகளை முன்னெடுத்துச் செல்ல இருப்பதாகவும் கீர்த்தி தென்னக்கோன் கூறினார். தேர்தலுக்கு இன்னும் 8 வாரங்களே இருக்கின்ற நிலையில் எல்லோருக்கும் அடையாள ஆவணம் கிடைப்பதை உறுதி செய்ய முடியுமா என்று மீண்டும் கேட்டபோது,
you know, a single organization cannot do such a massive work within maybe
தனியொரு நிறுவனமாக எங்களால் இவ்வளவு பெரிய வேலையை 8 வாரங்களுக்குள் செய்து முடிக்க முடியாது. மற்ற நிறுவனங்களும் இங்கு வந்து வேலை செய்ய வேண்டும். அரசாங்கத்தின் ஆட்பதிவு திணைக்கள அதிகாரிகள் தற்போது இங்கு வந்திருப்பது நல்ல செய்தியாகத்தான் இருக்கிறது. நாங்கள் கிராமம் கிராமமாக மேல்குடியேற்றம் செய்யப்பட்டிருக்கின்ற மிகவும் வறுமையான மக்களை சென்றடைய வேண்டியிருக்கிறது. தேவையான அளவு அரசாங்க அதிகாரிகள் இங்கு வராவிட்டால் 85,000 பேர் என்ற இலக்கை எங்களால் எட்ட முடியாமல் போய்விடும் என்கிறார் கஃபே இயக்குநர் கீர்த்தி தென்னக்கோன்.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இதேவேளை மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிட இருக்கும் அரசியல் கட்சிகளையும் உள்நாட்டு கண்காணிப்பாளர்களையும் தேர்தல் ஆணையர் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். சர்வதேச கண்காணிப்பாளர்களை அனுமதிப்பது மற்றும் வடக்கில் ராணுவ பிரசன்னத்தை குறைப்பது போன்ற விடயங்களில் என்ன வகையான முடிவுகள் எடுக்கப்பட்டன என்று துணை தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கை அங்கம் வகிக்கின்ற சர்வதேச அமைப்புகளான பொது நலவாய அமைப்பு, ஆசியான் தேர்தல் அதிகாரிகளுக்கான சபை, அதே போன்று ஸ்டாக் அமைப்பு என்பவற்றுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றும் அது தொடர்பாக எதிர்காலத்திலே முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார்கள்.
தேர்தல் முறைகேடுகள் தொடர்பான முறைப்பாடுகளை முறையாக கண்காணிக்க சர்வதேச கண்காணிப்பு குழுவினர் நேர்காலத்தோடு இலங்கைக்கு வர வேண்டும். கடைசி வாரத்தில் கடைசி நாட்களில் இலங்கைக்கு வந்தால் இந்த தேர்தலை நீதியான முறையில் நடத்த முடியாது போகலாம் என்று உள்ளூர் கண்காணிப்பாளர்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எந்த காலப்பகுதியில் இந்த கண்காணிப்பாளர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது?
வேட்புமனு தாக்கலின் பின்னர் நடைபெறுகின்ற முதலாவது கூட்டத்திலே அதற்கான அனுமதியை பெற்று அவர்களுக்கான அழைப்புகளை விடுப்பதற்கு தேர்தல்கள் ஆணையாளர் முடிவெடுத்தார். என்றாலும் கூட சட்டத்தில் கண்காணிப்பு தொடர்பான எந்த விதமான சட்ட ஏற்பாடுகளும் காணப்படாததால் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் வேறாக தரப்படுவது இல்லை. எனவே நீண்டகால கண்காணிப்பாளர்களை தருவிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மேலதிக செலவுகளையும் தேர்தல் திணைக்களத்தின் சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கி இருக்கின்ற நிதி ஒதுக்கீட்டிலிருந்தே மேற்கொள்ள வேண்டியிருப்பதனாலும் இந்த வகையில் சில சிக்கல்கள் ஏற்படுவது உண்டு. என்றாலும் கூட ஆக குறைந்தது குறுங்கால கண்காணிப்பாளர்களையாவது அழைப்பதற்கான நடவடிக்கைகளை தான் எடுப்பதில் பிடித்த போவதில்லை என்று தேர்தல் ஆணையம் அவர் தெரிவித்தார்.
குறிப்பாக வடபிராந்தியத்தில் இராணுவ தலையீடுகள் இருக்கலாம் என்று கட்சிகள் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றன. தேர்தல் காலத்தில் இராணுவத்தினரை முகாம்களுக்குள் முடக்கி வைத்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்திருந்தது. இப்படியான கோரிக்கைக்கு தேர்தல்கள் ஆணையாளரிடமிருந்து என்ன வகையான பதில் வந்திருக்கிறது?
உண்மையில் இராணுவத்தினர்களை முகாம்களுக்குள் முடக்கி வைத்தல் தொடர்பான விடயம் தேசிய பாதுகாப்போடு தொடர்புடைய ஒரு விடயம். தேசிய பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் அதனை அன்பிற்கு சேனாநிதி அவர்களோடு கலந்துரையாடி தீர்த்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார்கள். என்றாலும் கூட அந்த இராணுவத்தினர்கள் தேர்தல் விடயங்களிலோ அல்லது தேர்தலில் ஈடுபடுகின்ற பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்களுக்கு குறுக்கீடுகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலோ நடந்து கொள்ளாத விதத்திலே அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையாளர் சொன்னார்.
இந்த மூன்று மாகாண சபைகளுக்குமான இந்த தேர்தலில் சுமார் 1,500 மில்லியன் ரூபாய் பணம் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு தேவையான இந்த பணம் அரசாங்கத்திடமிருந்து தேர்தல்கள் செயலகத்திற்கு ஒதுக்கப்பட்டு விட்டதா?
ஏற்கனவே அரசாங்கம் வடமாகாணத்துக்கான தேர்தலை நடாத்துவதற்கு உத்தேசித்திருந்ததனாலும் அதே போன்று முன்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தின் 9 உள்ளூர் அதிகார சபைகளுக்கும் வவுனியா மாவட்டத்தின் வவுனியா நகர சபைக்கும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் யாழ்ப்பாண மாநகர சபைக்குமான தேர்தல்களுக்காக ஒதுக்கியிருந்த 750 மில்லியன் ரூபாய்களோடு ஏற்கனவே இந்த ஆண்டில் நடாத்தப்படுவதற்கு உத்தேசிக்கப்படாதிருந்த வடமேல் மாகாணம் அதே போல் மத்திய மாகாணம் என்பவற்றுக்கான தேர்தலும் இதே ஆண்டுக்குள் வந்திருப்பதனால் மேலதிக 750 மில்லியன் ரூபாய்களுமாக மொத்தம் 1,500 மில்லியன் ரூபாய்கள் நாங்கள் துறை செயலரிடம் கோரியிருக்கின்றோம். அந்த பணம் கிடைக்கும் என்று தேர்தல் ஆணையாளர் நம்பிக்கை தெரிவித்தார்.
இலங்கையின் துணை தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது அவர்கள். வன்னி பிரதேசத்தில் தற்போது இருக்கும் தற்காலிக ராணுவ படையணி முகாம்களை நிரந்தர முகாம்களாக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் ஜெகத் ஜெயசூர்யா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த மேலதிக செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே வன்னி பிரதேசத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற ராணுவ படையணிகளுக்கு சொந்தமாக காணிகள் வழங்கி அவற்றில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ராணுவ முகாம்களை நிரந்தர முகாம்களாக்குவதற்குரிய நடவடிக்கைகளை அங்குள்ள இராணுவத்தினர் மேற்கொள்ள வேண்டும் என்று கிளிநொச்சிக்கு இன்று விஜயம் செய்திருந்த ராணுவ தளபதி ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். லெப்டினன்ட் ஜெனரல் தரத்தில் ராணுவ தளபதியாக இருந்து ராணுவ பிரதானியாக ஜெனரல் தரத்தில் பதவி உயர்வு பெற்றுள்ள ஜெகத் ஜெயசூரிய அவர்கள் புதிய பதவியை அடுத்த மாதம் 1ஆம் தேதி பொறுப்பேற்க இருக்கின்றார். இந்த நிலையில் அவர் இன்று கிளிநொச்சி இரணமடுவில் உள்ள மாவட்ட ராணுவ தலைமையகத்திற்கு விஜயம் செய்திருந்தார். அங்கு படையதிகாரிகள் மற்றும் பெரும் எண்ணிக்கையிலான படையினர் மத்தியில் அவர்
உரையாற்றினார்.
ராணுவ முகாம்கள் பற்றி விசேடமாக சொல்ல வேண்டியிருக்கின்றது. இந்த பகுதிகளில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற ராணுவ படையணிகள் பல இருக்கின்றன. இந்த படைப்பிரிவுகளுக்கு தேவையான காணிகளை சொந்தமாக பெற்றுக் கொடுத்து வசதிகளை மேம்படுத்துவது என கொள்கை ரீதியாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு அமைவாக இந்த முகாம்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள காணிகளில் நிரந்தர கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த ராணுவ முகாம்களை நிரந்தரமாக்குவதற்கு தேவையான வசதிகளை அங்குள்ள படையினர் மேற்கொள்ள வேண்டும். யுத்த காலத்தில் மரங்களுக்கு மேலிருந்தும் காப்பரங்களிலிருந்தும் கஷ்டங்களுக்கு மத்தியில் பணியாற்றிய பலர் இன்னும் இந்த பகுதிகளில் கடமையில் இருக்கின்றார்கள். இறுதி யுத்தத்தின் போது மனித உரிமை மீறல் சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் பல்வேறு சம்பவங்களில் சம்பந்தப்பட்டிருந்ததாகவும் இராணுவத்தினர் மீதும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோர் மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. எனினும் அவற்றை சரியான முறையில் ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் எதிர்கொண்டிருந்தார்கள். பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தில் சிறப்பாக செயற்பட்டதைப் போலவே யுத்தம் முடிவடைந்ததை அடுத்து நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான பணிகளில் பயிற்சி பெற்று படையினர் சிறந்த முறையில் பங்களித்து வருகின்றார்கள். இது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றார் ராணுவ தளபதி ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது அழைப்பின் பேரில் இன்று சந்தித்து பேசியிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்கிற விவரங்கள் குறித்த எந்த விவரமும் அது வெளியிடவில்லை. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். தனது சொந்த ஜாதிக்கு வெளியே காதலித்து சர்ச்சையில் சிக்கி சந்தேகத்திற்கிடமான முறையில் மரணித்த தருமபுரி இளைஞர் இளவரசனின் உடலை மறுபிரதேச பரிசோதனை செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. இத்தகைய மறுபிரதேச பிரேத பரிசோதனை தேவை என்று இளவரசன் குடும்பத்தின் சார்பில் வழக்கு தொடுத்து வாதிட்ட சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கர சுப்பு அவர்கள் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியது.
கடந்த 8 நாட்களாக இளவரசனுடைய பாடி வந்து தர்மபுரி ஹாஸ்பிட்டலே இருக்கு. அதை வந்து என்னாச்சுன்னா போஸ்ட்மார்டம் பண்ணாங்க. அந்த போஸ்ட்மார்டத்தில் வந்து சில குறைகள் இருக்கு. அந்த போஸ்ட்மார்டம் வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது, எங்களுடைய டாக்டர் டக்கால வச்சு போஸ்ட்மார்டம் பண்ணணும் அப்படின்னு ரீபோஸ்ட்மார்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரமேஷ் என்ற வழக்கறிஞர் மூலமாக உயர்நீதிமன்றத்தில் மனு அளிச்சிருந்தோம். அந்த மனுவுக்கு அலசி ஆராய்ஞ்சி முதல்ல ஒரு டாக்டர்ஸ் 3-4 டாக்டர்ஸை போட்டு விசாரிச்சாங்க. அதுலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் வந்து டாக்டர் சம்பத்குமார் மற்றும் டாக்டர் தங்கராஜ் என்ற இந்த ரெண்டு டாக்டர்களும் வந்து நேற்று வந்து தர்மபுரி சென்று தர்மபுரி ஜிஹெச் மருத்துவமனையில் உள்ள இளவரசனுடைய பாடியை பார்த்து அதில் உள்ள இன்ஜுரிகளை நோட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த இளவரசன் மரணமடைந்த இடத்த வந்து இப்போ அந்த புற்றுநோக்கி அதில் அலசி ஆராய்ஞ்சி ஒரு டாக்டர் சம்பத்குமார் வந்து இது வந்து அறிதிட்டு இது ஒரு கொலை தான், இந்த கொலைக்கு நான் முகாந்திரங்கள் இருக்கு, இதை மேலும் கண்டறியதற்கு வந்து ரீபோஸ்ட் பண்ணும் மேலும் ஒரு சடலக்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் உயர்நீதிமன்றத்தில் வேண்டுகோள் கொடுத்தார். அதே மாதிரி நான் டாக்டர் தங்கராஜ் என்ன சொன்னார்னு சொன்னால் இல்லை இது ரயில் ஆக்சிடென்டாக கூட இருக்கலாம் அல்ல சூசைடாக கூட இருக்கலாம், அதனால் வந்து ரீபோஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. ரெண்டு ரிப்போர்ட்டையும் பார்த்த நீதிபதிகள் வந்து என்னாச்சுன்னா சிறிதளவு சந்தேகம் இருந்தால் கூட அதை உண்மையை கண்டறியதுக்காக நாங்கள் வந்து ரீபோஸ்ட் பண்ண ஆர்டர் பண்ணுறோம். அந்த ரீபோஸ்ட் பண்ணத்தை வந்து அப்பளுக்கிட்ட இல்லாத வந்து ஒரு அல்டுகெதர் டிஃபரெண்ட் பாடி, அதாவது ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் மெடிக்கல் சயின்சஸ் நியூடெல்லியிலிருந்து 3 மருத்துவ குழு வரவழைச்சு அந்த மருத்துவ குழு வந்து நாளை 10:30 வந்து தர்மபுரி அரசு மருத்துவமனையில் இளவரசனுடைய உடலை வந்து மறு குராய்வு அதாவது ரீபோஸ்ட் மார்டம் பண்ணி அதனுடைய ரிப்போர்ட் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அதாவது புலன் விசாரணையை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த 2nd போஸ்ட் மார்டம் வந்து முடிஞ்ச பிறகு அதனுடைய பாடியை வந்து அந்த இளவரசனுடைய தந்தையாக இளங்கோவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. கருணையோடு எங்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த ரீபோஸ்ட் மார்டம் ஆர்டர் பண்ணனால இந்த உண்மை வெளியே வரும் அப்படிங்கிறத நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம்.
சென்னை வழக்கறிஞர் சங்கர சுப்பு. இந்தியாவில் காவல்துறையின் காவலில் இருக்கும் ஒரு நபர் எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியாது என்று இந்திய உச்சநீதிமன்றம் நேற்று அளித்திருக்கும் தீர்ப்பு பெரும் சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்தும் இதில் இருக்கும் சர்ச்சைகள் குறித்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தில் வந்து 2 மேல ஒருத்தர் வந்து சிறை தண்டனை பெற்றால்தான் அவர் வந்து அந்த பதவியை வகிக்க முடியாது என்று கூறப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் வந்து மேல்முறையீடு செய்து அதுல தடை உத்தரவு வாங்கி கொண்டு அவங்களுடைய பதவி காலம் முழுக்க அந்த உறுப்பினராக இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மேல்முறையை பற்றி கவலைப்படுறது இல்லை. அதனால எல்லாரும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தில் குறை இருக்குன்னு நினைச்சாங்க. இதனால ஒரு வெறுத்து போய் தான் இப்படி ஒரு தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த தீர்ப்பில் நிறைய நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கு. நாடாளுமன்றம் எழுதக்கூடிய சட்டத்தில் தான் தகுதி இழப்பை செய்ய முடியும், அதனால நீதிபதிகளே ஒரு தகுதி இழப்பை உண்டாக்க முடியாது. அதனால இப்போ இருக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நபர் வாக்களிக்க தகுதி இல்லை என்றால் அவர் தேர்தல் மிகவும் தகுதி இல்லை என்று சொல்றாங்க. அது தவறான ஒரு தீர்ப்பாகும். ஏனென்றால் ஒரு தேர்தல் அறிவித்த பிறகு 45 இருக்கு, அதுல வந்து அவர் வாக்காளரா ஓட்டு போடுற நிகழ்ச்சி அவர் சிறையில் இருந்தார்னா அவரால் ஓட்டு போட முடியாது. அதே காரணத்தை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிக்கு தேர்தல் நிக்கிறதுக்கான தகுதி இழப்பா ஆக்க முடியாது. அதனால அவர் வந்து வேட்பாளரா மனு தாக்கல் செய்த பிறகு வேட்பு மனுவை பரிசீலிக்கிற அன்னைக்கு அவரை காவல்துறை கைது செய்தா அவர் நிற்க முடியாது. நாளைக்கே கூட அவர் ஜாமீன்ல கூட வெளில வந்துருவாரு. அதனால வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறது. ஒன்று வந்து தடுப்பு காவலில் இருப்பவர்கள் அல்லது நீதிமன்ற காவலில் விசாரணைக்கு முன்னாடி கைதியாக இருப்பவர்கள், அதே சமயத்தில் தண்டனை பெற்றவர்கள் 3 பேரையும் ஒரே பிராக்கெட் குள்ள கொடுத்துட்டாங்க, அது தவறு. ஓட்டு போடுறவங்களையும் தேர்தல் நிக்கிறவங்களையும் ஒரே திராசு வச்சு பாக்குறாங்க, அது தவறுன்னு நினைக்கிறேன்.
இல்ல என்ன மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் வரக்கூடும் இதுல அப்படின்னு நீங்க பாக்குறீங்க?
எதிர்கட்சிகளை பழிவாங்கிறதுக்கான ஒரு சாதகமான போக்கு, ஏன்னா அந்த வேட்புமனு பரிசீலப்படுறதுக்கு எதிர்கட்சி ஆட்களை உள்ள வச்சுட்டாங்கன்னா அவங்க எல்லாரையும் தகுதி இழப்பு செய்ய முடியும். அன்னைக்கு ஆளுங்கட்சி கையில காவல்துறை இருக்கிறதுனால பழிவாங்கிறதுக்கான ஸ்கோப் அதிகமா இருக்கு.
இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்கம் சரி மறுபக்கம் தவறு அப்படிங்கிற வாதம் வந்து இன்றைக்கு இந்தியாவில பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. பத்திரிகைகள் கூட அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கின்றன. அதுல எல்லாம் நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
நீதிமன்றம் வந்த தீர்ப்பு ஒரு பக்கத்துல சரியாகவும் இன்னொரு பக்கத்துல தவறாக இருக்கு. சரியான பக்கம் எது என்னென்றால் அவர் வந்து தண்டனை பெற்றால் அவருக்கு நீக்கக்கூடாது என்று சொல்வது சரி, அதுக்கு வந்து அவர் மேல்முறையீட்டுக்காக காத்திருக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்வது ஒரு பொதுநலம் கருதிய ஒரு தீர்ப்பாக முடியும். அதே சமயத்துல அவர் வெறும் விசாரணை கைதியா இருந்தாலே நீக்கக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. தடுப்பு காவல் என்பது வந்து ஒரு தண்டனை அல்ல. தண்டனைக்கும் தடுப்பு காவலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இந்த தீர்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
நேற்றுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்துள்ள இந்த தீர்ப்புல சட்ட ரீதியாக இவ்வளவு சிக்கல்கள் இருக்கக்கூடும் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் முன்வைக்கும் பொழுது உச்ச நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க இதனுடைய சட்ட நுணுக்கங்கள் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சிந்திச்சு பார்த்துருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற இந்த கேள்வி வருது இல்லையா?
உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தீர்ப்புகள் வந்து தவறாவே செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது உச்ச நீதிமன்றத்தால அதுக்கு மேல மேற்பார்வையீடு இல்லாதனால அதை யாரும் தவறு இல்லைன்னு சொல்றாங்க. உச்ச நீதிமன்றமே பல முறை தவறுகள் செய்திருக்கிறார்கள், பின்னாடி வந்த நீதிபதிகள் முன்னாடி சொன்ன தீர்ப்பு தப்புன்னு ஒத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து உச்ச நீதிமன்றம் தவறே செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. இரண்டாவது வந்து இப்ப ஒருத்தர் வந்து இன்னைக்கு அவருடைய வேட்புமனு பரிசீலனை செய்யறாங்க, அப்ப அவர் கைது செய்யல, ஆனா எலெக்ஷன் அன்னைக்கு கைது செய்யறாங்க, அப்ப அவர் ஜெயிச்சு வரலாம், ஆனா வேட்புமனு பரிசீலனை செய்யற அன்னைக்கு ஒருத்தர் கைது செஞ்சா அவர் வர முடியாது சொல்றது வந்து ஒரு நடைமுறை சிக்கல்களை உண்டாக்கூடிய பல சூழ்நிலைகள் இதுல உண்டாகும்.
இந்த தீர்ப்புல வந்து நீதிபதிகள் அரசியல் சாசனத்தினுடைய ஒரு சட்ட பிரிவை தெளிவுபடுத்தி அதற்கு விளக்கம் அளித்துள்ளார்கள் நினைக்கிறீங்களா, இல்ல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய சில குறைகள் அல்லது குறைபாடுகளை சுட்டிக்காட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
இவங்க வந்து அரசியல் சட்டத்தை வியாக்கியானம் பண்ணல, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை தான் வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. அரசியல் சட்டத்துடைய 191வது பிரிவுல வந்து நாடாளுமன்றம் தகுதி இழப்புக்கான காரணங்களுக்கான சட்டம் கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த சட்டத்துல வந்து 2 வருஷத்துக்கு மேல தினம் சிறை தண்டனை இருந்தா தகுதி இழப்பார்கள் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப நீதிபதிகள் வந்து ஒரு நாள் ஜெயிலா இருந்தா கூட நீங்க தகுதி இழப்பு புதுசா இவங்களுடைய வியாக்கியானம் சொல்லியிருக்காங்க. அந்த வியாக்கியானம் தப்பா இல்லையாங்கிறதா இப்போதைக்கு வாதம். மக்கள் பிரிவு சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 கீழே அரசாங்கம் எந்த விதமான அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வர முடியும், நம்பர் ஒன்னு. நம்பர் 2, இதனால நடைமுறை சிக்கல்கள் ஏற்படுது, அதனால அரசியல் சட்டத்துக்கான உரிமை பறிக்கப்படுது என்று சொல்லி குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதோடைய விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்ககிட்ட ஆலோசனையும் கேட்க முடியும், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் கூட கேட்க முடியும். இதை விட ஒன்னும் 5 பேர் இருக்கக்கூடிய நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு கிட்ட ஒரு ஆலோசனை அதிகாரத்தை கேட்க முடியும்.
ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கே சந்திர அவர்கள், இந்தியாவின் கிராமப்புறங்களில் பெண்களுக்கு சிறிய வியாபாரங்களை செய்வதற்கான பயிற்சி வழங்கும் புதிய முயற்சி ஒன்று இந்தியாவில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி லோகிதா மை வழங்கும் பெட்டகம் தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சிவகன்.
இந்தியாவின் கிராமப்புறங்களில் பெண்கள் அனைத்துமாக இருக்கின்றார்கள். வேலை என்று வந்துவிட்டால் கூலிக்கும் கூலி இல்லாமலும் எல்லா வேலைகளையும் அவர்களே பார்க்கின்றார்கள். ஆனால் அங்கு பெரும்பாலும் அவர்களுக்கு கல்வியில் ஓரவஞ்சனை செய்யப்படுகின்றது. சில இடங்களில் அவர்களுக்கு கல்வி முழுமையாகவே மறுக்கப்படுகின்றது. இப்படியானவர்களுக்கு சிறிய வியாபாரங்களை செய்வதற்கு பயிற்சி வழங்கினால் அது அவர்களுக்கு நல்ல பலனை தருமா பார்க்கலாம். நான் இப்பொழுது நிற்கின்ற இந்த கிராமத்தில் சுமார் 30-40 வீடுகள் இருக்கின்றன. அண்மையில் பெய்த மழை காரணமாக எங்கும் பச்சை பசேல் என்று காணப்படுகின்றது. கடந்த சில மணி நேரமாக நான் இங்கு இருக்கின்ற வேளையில் பெண்கள் விறகு பொறுக்குவது, அவற்றை வெட்டுவது, கூடைகளை பின்னுவது, மாடுகளை பராமரிப்பது என்று பலவிதமான வேலைகளை செய்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த பெண்களில் பலர் மழைக்காக கூட பள்ளிக்கூடம் போனது கிடையாது. சிலர் வெறுமனே தமது 9 வயது வரை பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கின்றார்கள். இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பாலான கிராமங்களில் இன்னமும் வீட்டு வேலை பார்ப்பது, மாடுகளை பராமரிப்பது தான் பெண்களின் வேலை, அதனை அவர்கள் செய்தால் போதும், அவர்களுக்கு படிப்பெல்லாம் தேவையில்லை என்ற கருத்து தான் காணப்படுகின்றது. ஆனால் கடைசியில் என்ன நடக்கின்றது என்றால், குடும்ப நிலைமை காரணமாக பல பெண்கள் தாமே தொழில் செய்யவும் வியாபாரம் செய்யவும் தள்ளப்பட்டு விடுகின்றார்கள். மானல் என்கின்ற இந்த பெண் தனது ஒற்றைக்கல் வீட்டுக்கு முன்பாக இருக்கின்ற முற்றத்தில் மூங்கில்களை கொண்டு கூடைகளை இழைத்துக் கொண்டிருக்கின்றார். மாலனுக்கு கணவர் இருக்கின்றார், 2 குழந்தைகளும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் இவர் தான் பார்த்தாக வேண்டும். தனது சிறு பிராயம் முதல் மாலன் பள்ளிக்கூடத்துக்கு போனதே கிடையாது. தன்னுடைய கூடைகளை இழைத்து விற்கின்ற வியாபாரத்துக்கு தேவையான அடிப்படை கணிதம் கூட மாலனுக்கு தெரியாது.
என்னுடைய கணவர் சரியான ஒரு குடிகாரர், அவர் என்றைக்குமே வேலைக்கு போனது கிடையாது. என்னுடைய வருமானத்துல தான் எங்களுடைய குடும்பமே நடக்குது. நான் வீட்டில் காசு ஏதாவது வச்சேன்னா அவர் அதை எடுத்துட்டு போய் குடிச்சிருவாரு. ஆனால் அந்த காசை கொண்டு போய் ஒரு பேங்க்ல போட்டு சேமிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சா அதெல்லாம் எனக்கு எப்படி பண்றதுனே தெரியாது. எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட போதுமான வருமானமே கிடையாது
என்றார் மானல். கடைசியாக கடந்த வருடம்தான், அதாவது தன்னுடைய 45வது வயதில் தான் மானல் பள்ளிக்கூடத்துக்கு போக தொடங்கினார். கிராமிய வணிக மேலாண்மை திட்டத்தை அவர் பயின்றார். அதற்கு பிறகு தனக்கு தன்னுடைய வியாபாரத்தை செய்ய இலகுவாக இருப்பதாக அவர்
கூறுகின்றார்.
கணக்கு வழக்கு எப்படி போடுறதுன்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நேரத்துக்கு வேலை செய்யறது எப்படி, பணத்தை சேமிக்கிறது எப்படி, இப்படிலாம் எல்லாமே எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நான் இப்போ நிறைய கூடைகள் பின்ன ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடம் முக்கியமாக எனக்கு கூடைகள் வாங்கக்கூடிய பலரையும் அறிமுகம் செஞ்சு வைக்கிறாங்க. கடந்த 1 வருஷத்தில் என்னுடைய வியாபாரம் 5 மடங்கு பெருகிடுச்சு
என்றார் அவர். முதலில் மாணல் பள்ளிக்கூடம் போவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அவருடைய கணவர் கூட தற்பொழுது ஓரளவு மாறி அவரது கூடை வணிகத்துக்கு ஒத்துழைக்க ஆரம்பித்து விட்டார். குடிப்பதையெல்லாம் கூட அவர் கொஞ்சம் குறைத்து விட்டார். தற்பொழுது தன்னுடைய குழந்தைகள் கூட தன்னை கொஞ்சம் அதிகமாகவே மதிப்பதாக மாணல் கூறுகின்றார். இன்று அருகில் இருக்கின்ற வாட்ச் என்ற நகருக்கு போயிருக்கின்ற மாணல் அங்கு ஒரு கட்டிடத்தின் முதல் மாடியில் நடக்கின்ற நிதி அறிவு குறித்த வகுப்பில் கலந்து கொள்கின்றார். எத்தனை பேர் பணத்தை உரிய வகையில் சேமிக்கின்றீர்கள் என்றும், கிராமப்புற சட்டவிரோத சீட்டுக்காரர்களிடம் கட்டிவிடாமலும் வீட்டில் பூட்டி வைக்காமலும் எத்தனை பேர் வங்கியில் பணத்தை சேமிக்கிறீர்கள் என்று இங்கிருக்கின்ற ஆசிரியர் கேட்கின்றார். ஆனால் சிலர் மாத்திரம்தான் அதற்கு கையை உயர்த்துகின்றார்கள். அடிப்படை கணிதம், நிதி முகாமைத்துவம் மாத்திரமன்றி விற்பனை பொருட்களின் தரத்தை உறுதி செய்வது எப்படி, சந்தைப்படுத்துவது எப்படி என்றெல்லாம் கூட இங்கு இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. பெண்கள் தாமாகவே ஒரு வணிகத்தை ஆரம்பித்துக் கொள்வது குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதே இந்த வணிகக் கல்வியின் நோக்கமாகும். அதன் மூலம் அவர்களை வணிகர்களாக்குவதுதான் அவர்களுடைய இலக்கு. உள்ளூரைச் சேர்ந்த லாப நோக்கற்ற நிறுவனமான மேன் திசி அறக்கட்டளையைச் சேர்ந்த செட்னா கலாஷின்கா அவர்கள் ஒரு வருடத்துக்கான வணிகக் கல்வியை இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார். கிராமப்புறத்துக்கான MBA என்று அவர் இதனை வர்ணிக்கின்றார். ஆனால் அது பெண்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு செய்கின்ற ஒரு கற்கை நெறிதான்.
The first thing which we realize is that if you want to make a change in a rural household, you have
கிராமப்புறங்கள்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும்னா நம்ம முதல்ல வந்து பெண்களிடம் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணுன்றத நாங்கள் உணர்ந்தோம். ஏன்னா ஒரு பெண் குடும்பத்திலே செயற்திறன் மிக்க அதே வேளை சிறப்பாகவும் செய்யக்கூடிய ஒரு உறுப்பினர். இங்குள்ள எங்களுடைய ஒரு பெண் வந்து காலை உணவை வந்து தயாரித்து விற்பாங்க. அவங்க வியாபாரம் நல்லா தான் போயிட்டுருந்தது. அவங்க என்கிட்ட வந்தபோது நான் கேட்டேன், நீங்கள் ஏன் கஸ்டமர்ஸை உங்ககிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க, நீங்களே அவங்கள தேடி போய் ஏன் விற்கக்கூடாதுன்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க போக்குவரத்து வசதியெலாம் இல்லைன்னு. ஆகவே அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டுநருக்கான பயிற்சி நாங்கள் வழங்கினோம். இப்போது அவங்களே டெம்போவில் காலையில் உணவை ஏற்றி கொண்டு போய் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் விற்கிறாங்க.
இந்த ஆண்டில் தேசிய வரவு செலவு திட்டத்தில் பெண் தொழில் முனைவோருக்கு உதவ வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. பெண்களால் நடத்தப்படுகின்ற வங்கிகள் பெண்களுக்கு தொழிலை ஆரம்பிக்க கடன் வழங்கும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இது போன்ற வகுப்புகளும் அதற்காக மேலும் தேவைப்படலாம். ஆனால் இந்தியாவின் 120 கோடி மக்கள் தொகையில் 1/2 பங்கினர் கிராமங்களில் தான் வாழ்கின்றார்கள். அவர்களில் மிகச் சிறிய தொகையினரை மாத்திரம்தான் இதுவரை இப்படியான பயிற்சிகள்
சென்றடைந்திருக்கின்றன.
யோகிதா லெமேயின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். சவுதி அரேபிய இளவரசி என்று வர்ணிக்கப்படும் பெண் ஒருவர் மீது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் மனித கடத்தல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. இது பற்றிய BBC செய்திகளை தமிழில் தருகிறார் சாதாத்.
கென்ய பெண் ஒருவரை ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் அளவுக்கு வேலை வாங்கிவிட்டு பேசிய கூலிக்கும் மிக குறைவாகவே கொடுத்ததாக மெஷாயில் அலைபான் என்று அழைக்கப்படுகின்ற இந்த 42 வயது ராஜகுடும்பத்து பெண் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த கென்ய பெண்ணின் கடவுச்சீட்டை பறித்து வைத்துக் கொண்டு அவர் வேலையை விட்டு போக முடியாமலும் அலைபான் தடுத்து வந்திருக்கிறார் எனவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் குற்றச்சாட்டுகளை மறுக்கின்ற அலைபானின் சட்டத்தரணிகளோ வேலை நேரம் சம்பந்தமான முதலாளி தொழிலாளி இடையிலான ஒரு தகராறு தான் இதுவே ஒழிய வேறொன்றுமில்லை என்று கூறுகின்றனர். சவுதி ராஜகுடும்பத்தின் முக்கிய புள்ளிகளில் ஒருவரான இளவரசர் அப்துல் ரஹ்மான் பின் நாசர் பின் அப்துல் அஜீஸ் அல் சவுத் அவர்களுடைய 6 மனைவிகளில் மெஷாயிலும் ஒருவர் என கலிபோர்னிய அரசு தரப்பு சட்டத்தரணிகள் கூறுகின்றனர். போன வருடம் இந்த கென்ய பெண் சவுதி அரேபியாவின் ஒரு வேலையாள் ஒப்பந்த நிறுவனம் மூலமாக 2 வருட காலத்துக்கு அல்பயானிடம் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும், வாரத்தில் 5 நாள் வேலை பார்க்க வேண்டும், அதற்கு $1,600 சம்பளம் கொடுக்கப்படும் என்று அவரது வேலை ஒப்பந்தம் கூறுகிறது. ஆனால் மாதத்துக்கு $220 மட்டுமே இவருக்கு ஊதியமாக கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரங்கள் இவர் வேலை வாங்கப்பட்டதாகவும் சட்ட நடவடிக்கை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 30 வயதுடைய இந்த பெண் கென்யாவிலிருந்து வேலைக்காக சவுதி அரேபியா வந்த உடனேயே அவரது கடவுச்சீட்டு அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது என்றும், அவர் அலைபானுடன் அமெரிக்கா வருவதற்கான பயண நேரத்தில் மட்டும்தான் அது அவரிடம் தரப்பட்டிருந்தது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் அடைத்து வைக்கப்பட்டு 8 பேருடைய அன்றாட தேவைகள் அனைத்தையும் கவனிக்க வேண்டிய விதமாக இந்த பெண்ணிடம் வேலை வாங்கப்பட்டிருந்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. அவர் அந்த வீட்டிலிருந்து தப்பித்து பஸ் ஏறி போலீஸ் நிலையம் சென்று புகார் கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இவரின் புகாரை அடுத்து அலைபான் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் $5 மில்லியன் பிணைத்தொகை செலுத்தி வெளியில் வந்திருக்கிறார் என்றாலும் அவரது கடவுச்சீட்டு முடக்கப்பட்டு இருக்கும் இடத்தை காட்டி கொடுக்கக்கூடிய பட்டி அவரது உடலில் கட்டப்பட்டிருக்கிறது.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் சாதாத். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.